எதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ்.
தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம்.
இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
அன்பு இதயங்களே, வணக்கம். வத்திக்கான் வானொலியில் இன்று நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சிகள் மகிழ்வின் மந்திரம், வாரம்போர் அலசல் மற்றும் செய்திகள். மகிழ்வின் மந்திரம். திருமண தயாரிப்பு பிறப்பிலேயே ஆரம்பமாகின்றது. மன ஒப்பந்தமானவர்கள் அன்பில் வளரும்போது அவர்களுக்கு ஆதரவு வழங்குவதால் கிடைக்கும் மிகப்பெரும் நன்மைகளை கிறிஸ்துவ சமூகங்கள் அங்கீகரிக்க வேண்டும் என்று நான் ஊக்கப்படுத்துகின்றேன். இவ்வாறு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தன் அன்பின் மகிழ்வு திருத்துத அறிவுரை மடலில் மெய்ப்பு பணி சார்ந்த ஒரு சில கண்ணோட்டங்கள் என்ற தலைப்பில் மன ஒப்பந்தமானவர்களை திருமணத்திற்கு தயாரித்தல் என்ற பகுதியின் 207 பத்தியை துவக்கியுள்ளார். அதே பத்தியிலும் அதற்கு அடுத்த பத்தியிலும் திருத்தந்தை வெளியிட்டுள்ள கருத்துக்களின் சுருக்கம்.
திருமண தயாரிப்பு திட்டங்களை வகுப்பதற்கு சட்ட முறைப்படி பல வழிகள் உள்ளன. அவற்றில் தனக்கு ஏற்றவற்றை ஒவ்வொரு தலத்திற அவையும் தேர்ந்து தெளிய வேண்டும். மன ஒப்பந்தமானவர்களுக்கு மறைக்கல்வி முழுவதும் கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் அல்லது நிறைய தகவல்கள் அளிக்கப்பட வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. இதில் தம்பதியர் துணிவு மற்றும் மனதாராளத்தோடு தங்கள் வாழ்வு முழுவதும் ஒன்றிணைந்து வாழ்வதற்கு உதவும் தகவல்கள் வழங்கப்படுவதற்கு முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும். திருமண தயாரிப்பில் இளையோருக்கு உண்மையிலேயே ஆர்வத்தை தூண்டும் பல்வேறு தலைப்புகள் பற்றி கலந்துரையாடல்கள் மற்றும் உரைகள் இடம்பெறுவது அவர்களுக்கு உதவியாக இருக்கும். திருமண தயாரிப்புகளில் மன ஒப்பந்தமானவர்களை தனித்தனியாக சந்தித்து பேசுவதும் முக்கியம். இதனால் அவர்கள் ஒருவரோடு தன் வாழ்வு முழுவதையும் பகிர்ந்து கொள்ள திட்டமிடும் அவரின் உண்மை நிலையை எவ்வாறு அன்பு கூறுவது என்பதை கற்றுக்கொள்வார்கள். ஒருவரை அன்பு கூறுவது என்பது தானாக நடப்பதோ அல்லது திருமணத்திற்கு சற்று முன்பாக பயிற்சி பாசறையில் கற்றுக் கொடுக்கப்படுவதோ அல்ல. மேலும் ஒவ்வொரு தம்பதியருக்கும் திருமண தயாரிப்பு என்பது பிறப்பிலேயே ஆரம்பமாகின்றது. அவர்கள் தங்களின் சொந்த குடும்பத்தில் பெறும் அனுபவம் தங்களை முழுமையாக மற்றும் வாழ்வு முழுவதும் அர்ப்பணிப்பதற்கு அவர்களை தயாரிக்க உதவுவதாக இருக்க வேண்டும். திருமணத்திற்கு சிறப்பாக தயாரிப்பவர்கள் தங்களின் பெற்றோரிடமிருந்து கிறிஸ்துவ திருமணம் பற்றி கற்றுக்கொண்டவர்களாக இருப்பார்கள்.
வாரம்போர் அலசல், கருணையின் ஆசான்கள். திருவாளர் SKP கருணா அவர்கள் திருவண்ணாமலையில் மிகப்பெரிய செல்வந்தர், இரு பொறியியல் கல்லூரிகளுக்கு பொறுப்பாளர். இவர் ஒரு சமயம் மேல்மலையனூர் என்ற ஊரில் தனது தங்கையின் 1.5 மகனுக்கு காதணி விழா ஒன்றை நடத்தினார். அந்த விழா முடிந்து எல்லாரும் விருந்துண்ண அமர்ந்தபோது அந்த குழந்தையை காணவில்லை. விழாவுக்கு வந்த எல்லாரும் பதறிப்போய் குழந்தையை நாலா பக்கமும் தேடினர். அந்த குழந்தை அவரது தங்கைக்கு 10 ஆண்டுகள் சென்று தவமிருந்து பிறந்த இரட்டை குழந்தைகளில் ஒன்று. அக்குழந்தைகளில் ஒன்று பிறந்தவுடனேயே இறந்துவிட்டது. அவற்றில் உயிர் பிழைத்த இந்த மகனை மிகவும் பாதுகாப்பாக செல்லமாக வளர்த்து வந்தார் கருணா அவர்களின் மருத்துவர் தங்கை. அன்று அந்த ஊர் கோவில் திருவிழாவும் கூட, அதனால் கூட்டம் அலைமோதியது. கருணா அவர்கள் குழந்தையை தேடி களைத்து போய் திரும்புகையில் அந்த ஊரில் களைக்கூத்து நடந்து கொண்டிருந்த இடத்திற்கு சென்றார். அதில் களைக்கூத்து நடத்தும் மனிதர் தனது 8 வயது மகளை ஒரு கம்பி மீது நடக்க வைத்து தன் உடலை சாட்டையால் அடித்துக் கொண்டிருந்தார். சுற்றி நின்று வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்த கூட்டத்தில் ஒரு மூலையில் தனது மருமகன் வாழைப்பழம் சாப்பிட்டுக் கொண்டிருந்ததை கருணா அவர்கள் பார்த்தார். உடனே அவர் அவனை அள்ளி அணைத்து கண்ணீரோடு முத்தமிட்டுக் கொண்டிருந்தார்.
கருணா அவர்களை பார்த்த களைக்கூத்து நடத்திய மனிதர் சாட்டையால் தன்னை அடித்துக் கொண்டிருந்ததை நிறுத்திவிட்டு அவரிடம் வந்து, சாமி, இது உங்க பிள்ளையா? ரோட்ல தன்னந்தனியா நின்று அழுதுகிட்டு இருந்துச்சு, நான் தான் கூட்டிட்டு வந்து சாப்பிட பழங்கொடுத்தேன் என்று கூறினார். இந்த நிகழ்வு பற்றி தன் நண்பர் ஒருவரிடம் பகிர்ந்து கொண்டுள்ள கருணா அவர்கள் இவ்வாறு கூறியுள்ளார். சாமானியர்கள், ஒன்றுமில்லாதவர்கள் பற்றி அதுவரை நான் நினைத்து பார்த்ததில்லை. ஆனால் இந்த மனிதரின் எளிய சொற்கள் ஏழைகள் யார் என்பதை எனக்கு உணர்த்திவிட்டன. நான் உடனே எனது சட்டை பாக்கெட்டிலிருந்து பணப்பையை திறந்து அதில் அந்த காதணி விழாவுக்காக நான் கொண்டு வந்திருந்த ஏறத்தாழ 70,000 ரூபாயையும் அவரிடம் கொடுக்கப் போனேன். அதில் எல்லாமே 2,000 ரூபாய் தாள்களே இருந்தன. ஆனால் அந்த கலைக்கூத்து மனிதர் அதை ஏறெடுத்துக்கூட பார்க்காமல் அப்படியே அதனை தனது இடதுகையால் தள்ளி விட்டுவிட்டு, ஐயா, காசு கொடுக்கிற ஓம் புள்ளனா வேற, ஏம் புள்ளனா வேறையா, புள்ளைய காப்பாத்தினதுக்கு போய் காசு கொடுக்கிற, போ சாமி என்று சொன்னார்.
அப்போது கருணா அவர்கள், எனது பொறியியல் கல்லூரியில் அதிகம் படித்தவர்களே பணியாற்றுகின்றார்கள், அவர்களது ஊதியத்தில் 500 ரூபாய் கூடுதலாக தருகின்றேன், பக்கத்து ஊரில் உள்ள எனது மற்றொரு பொறியியல் கல்லூரிக்கு போகச் சொன்னால் வேலையை விட்டு போகிறேன் என்று அன்றே அவர்கள் எழுதி கொடுத்து விடுகின்றார்கள். ஆனால் களைக்குத்து நடத்தும் இந்த மனிதர் பணம் பெரிதல்ல, மனிதமே பெரிது என்பதை கற்றுக் கொடுத்தார். இவரை எனது மனம் வாழ்த்தி நன்றி சொல்லியது என்று கூறியுள்ளார்.
வைக்கம் முகமது பஷீர் என்பவர் கேரளாவில் கோழிக்கோடு பகுதியில் புகழோடு வாழ்ந்தவர். இளம் வயதிலேயே சுதந்திர போராட்டத்தில் சேர்ந்திருந்த இவர் மலையாள மொழியின் முதன்மையான இலக்கிய படைப்பாளிகளில் ஒருவர். கப்பல் பணியாளர், சமையற்காரர், சூதாட்ட விடுதி ஊழியர், சூஃபி துறவி உட்பட 26 விதமான வேலைகளை இவர் செய்திருக்கின்றார். அதே நேரம் கடுமையான வறுமையையும் இவர் சந்தித்திருக்கின்றார். பத்மஸ்ரீ உட்பட பல விருதுகளை பெற்றிருப்பவர். பல நூல்களையும் இவர் படைத்திருக்கின்றார். முகமது பஷீர் அவர்கள் தனக்கு 60 வயது நடந்தபோது நடந்த ஒரு நிகழ்வை தன் நூல் ஒன்றில் இவ்வாறு பதிவு செய்திருக்கின்றார்.
ஒருநாள் தீவிர சிந்தனையோடு எழுதி கொண்டிருந்தேன். திடீரென பசி எடுத்தது. கடிகாரத்தை பார்த்தேன், 1:00. அப்படியே 3 கிலோமீட்டர் தூரம் மெதுவாக நடந்து ஒரு உணவகத்திற்கு சென்று மசால் தோசை ஒன்று சாப்பிட்டேன். அதன் விலை 2 ரூபாய். பணம் கட்டுவதற்காக சட்டைப்பையில் பணப்பையை தேடினேன், காணவில்லை. அப்போது உணவக முதலாளி என்னிடம், மணிப்பஸ் இருக்காதே, தொலைஞ்சிருக்குமே, இப்படித்தானே நீயும் சொல்வாய் என்று வார்த்தைகளால் அவமானப்படுத்தினார். எழுத்தாளராகிய என்னை மாவு ஆட்டச் சொல்வார்களோ என்று பயந்தேன். ஆனால் அந்த முதலாளி, நீ இங்கு மாவாட்ட வேண்டாம், உனது சட்டையை கழற்றி இந்த மேஜை மீது வைத்துவிட்டு எல்லார் முன்னும் நெல் என்று சொன்னார். மிகுந்த அவமானத்தோடு சட்டையை கழற்றி மேஜை மீது வைத்தேன். அங்கு சாப்பிட்டுக் கொண்டிருந்த ஏறத்தாழ 80 பேர் என்னை பார்த்தனர். ஒருவர் கூட எழுந்து வந்து 2 ரூபாய்தானே என என்னிடம் கொடுக்கவில்லை. பின்னர் அந்த முதலாளி எனது வேட்டியையும் அவிழ்க்கச் சொன்னார். கூனி குறுகி வேட்டியை அவிழ்க்கப் போன என்னை எங்கிருந்தோ ஓடிவந்த ஒருவரின் குரல் தடுத்தது.
அந்த உணவகத்திற்கு ஓடிவந்த அழுக்கான உடை அணிந்த மனிதர் ஒருவர், 2 ரூபாய்தானே, நான் தரேன் என்று முதலாளியிடம் அதை கொடுத்தார். பின்னர் அவர், வா பெரியவரே என்று என்னை வெளியே கூட்டி வந்தார். பின்னர் அந்த மனிதர், இந்த ஊரில் திருடர்கள் அதிகம், கவனமா இருக்கக்கூடாதா, பர்ஸை இப்படியா பறிகொடுப்பாய் என்று கூறினார். பின்னர் தனது லுங்கியில் மடித்து வைத்திருந்த 20 பணப்பைகளை காட்டி, இதில் எது உன்னுடையது என்று கேட்டார். எனது பணப்பை அந்த மனிதரிடம் இருந்தது. ஆனாலும் அதை நான் அவரிடம் சொல்லவில்லை. பின்னர் அந்த மனிதர் அங்கிருந்து ஓடிவிட்டார். ஐயோ, அவர் பெயரை கேட்காமல் விட்டுவிட்டோமே. அதனால் என்ன, அவரது பெயர் அறம் என்பதாகவோ கருணை என்பதாகவோ தான் இருந்திருக்க வேண்டும். இந்த உலகத்தில் அவருக்கு 2 பெயர்கள்தான் இருக்க முடியும். ஒன்று அறம், மற்றொன்று கருணை.
அன்பு இதயங்களே, பொதுவாக நம்மில் பலர் செய்வது என்ன? அழுக்கான கந்தல் ஆடையுடன் தெருக்களில் அலைகின்றவர்களை அல்லது பசிக்காக கையேந்துகின்றவர்களை பார்த்தவுடன் பையில் சில சில்லறை காசுகளை தேடுவோம், அல்லது முகம் சுழித்து ஒதுங்கிச் செல்வோம், அல்லது ஏதாவது வித்தியாசமான வார்த்தைகளை சொல்லிவிட்டு நகர்வோம். மேலும் ஆட்டோ ஓட்டுநர்கள், கைவண்டிக்காரர்கள், துப்புரவு தொழிலாளர், இவர்கள் போன்றோரும் சம மாண்போடு நடத்தப்படுகின்றார்களா என்பது சமுதாயத்தின் மனசாட்சிக்கு கேள்வியாக வைக்கப்படுகின்றது. ஆனால் இத்தகைய மனிதர்கள் தங்களின் கருணை பண்பால் மற்றவரின் அகக்கண்களை திறந்து விடுகின்றனர். கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் எழுதியிருப்பது போன்று, இந்த ஏழை எளிய மனிதர்களின் கருணை பொங்கும் உள்ளங்கள் கடவுள் வாழும் இல்லங்களாக உள்ளன. அன்பும் கருணையும் ஏழைகள் மற்றும் பொருள் இல்லாதோரிடம் இருக்கின்றன என்பதை களைக்கூத்தாடி மனிதரும் பிக் பாக்கெட் திருடரும் உணர்த்திவிட்டனர். நடமாடும் கோவில்கள், மனித நேயர்கள், கருணையை கற்றுத்தரும் ஆசான்கள் என்றெல்லாம் இந்த கருண இதயங்களை நாம் நெஞ்சார உறுதியோடு வாழ்த்தலாம், வாழ்த்த வேண்டும். அதே நேரம் இத்தகைய மனிதர்களின் மாண்பு மதிக்கப்பட தங்கள் வாழ்வை அர்ப்பணிக்கும் மனிதர்களையும் நாம் போற்ற வேண்டும்.
அன்பு இதயங்களே, கடந்த ஆண்டு அக்டோபர் மாதத்தில் பீமா கொரேகான் வழக்கில் கைது செய்யப்பட்டு மும்பை டலோஜா சிறையில் அடைக்கப்பட்டிருந்த 84 வயது நிரம்பிய அருள்பணி ஸ்டான்சுவாமி அவர்கள் இந்த ஜூலை மாதம் 5ஆம் தேதி இறைப்பதம் சேர்ந்தார். இவர் கைது செய்யப்பட்டது, இவரது சிறை வாழ்வு, தடுப்புக்காவல் மரணம் ஆகியவை இந்திய நடுவன் அரசை தவிர நாடெங்கும் அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தியிருக்கின்றன. இவரது இறப்பு குறித்து பேசிய வழக்கறிஞர் பீட்டர் மார்ஜின் அவர்கள், தங்களுக்கு தொடர்பில்லாத பொய் வழக்குகளில் பழங்குடியினர் கைது செய்யப்படுவதை எதிர்த்து வாழ்நாள் முழுவதும் போராடிய ஸ்டான்சுவாமி அவர்கள் தனக்கு தொடர்பில்லாத வழக்கு ஒன்றில் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் இருந்தபோது இறந்தது துயரம் என்று வேதனையோடு பதிவு செய்துள்ளார்.
மனித உரிமை செயற்பாட்டாளர் கவிதா கிருஷ்ணன் அவர்கள், இது ஸ்டான்சுவாமியின் மறைவு அல்ல, இந்தியாவில் நீதிமன்ற நடைமுறைகளும் இந்திய அரசியலமைப்பு சட்டமும் செத்துப்போய்விட்டன, அதற்கு என் ஆழ்ந்த அனுதாபங்கள் என்று கொதித்து எழுதியுள்ளார். தந்தை ஸ்டான் அவர்களின் மரணம் அழியாக்கரை, ஆயுள் பழி, அரசு படுகொலை என்று பலரும் இந்திய நடுவன் அரசுக்கு எதிராக கண்டன குரல்களை எழுப்பி வருகின்றனர். எனக்கு இங்கு நடப்பவை எனக்கு மட்டுமே அல்ல, இந்தியா முழுவதும் நடந்து கொண்டிருப்பவை. அறிவுசார் தளத்தில் செயல்படுபவர்கள், வழக்கறிஞர்கள், எழுத்தாளர்கள், கவிஞர்கள், போராளிகள் என பலர் சிறைக்குள் தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கின்றனர். இவர்கள் செய்த காரியம் அதிகார வர்க்கத்தின் அட்டூழியங்களை கேள்வி கேட்டதுதான். இதில் என்னையும் இணைத்துக் கொண்டதில் நான் பெருமைப்படுகின்றேன். நான் அமைதியாக இருக்கப் போவதில்லை. இந்த விளையாட்டுக்கான விலை எதுவாயினும் அதை நான் கொடுக்கத் தயார். இந்த வார்த்தைகள் தந்தை ஸ்டான் அவர்கள் கைது செய்யப்படுவதற்கு 2 நாட்களுக்கு முன்னர் பேசியவை. அன்பு இதயங்களே, நவீன நாளின் இறைவாக்கினராக மறைசாட்சியாக போற்றப்படும் அருள்பணி ஸ்டான் அவர்களின் வாழ்வு பாதையின் அடிச்சுவடில் கருணையை கற்றுத்தரும் ஏழைகளுக்காக குரலற்றவர்களின் குரலாக செயல்பட துணிச்சலை பெறுவோம்.
ஏழையின் கண்ணீர் ஓலங்கள் என்றோ அழியும் கூறுங்கள், ஏழையின் கண்ணீர் ஓலங்கள் என்றோ அழியும் கூறுங்கள், ஆண்டால் அடிமை வேதங்கள் அழிந்தால் வாழும் வேதங்கள், ஆண்டால் அடிமை கண்ணீரோலங்கள் என்றோ அழியும் கூறுங்கள். வரியூர் சார்பில் வழக்காடு நிறைவாய் நடக்கும் வழிபாடு, அநீதி முழுவதும் அழித்து விடு அதையே விழாவென கொண்டாடு. சமத்துவம் வளர்க்கும் சமபந்தி, மகத்துவம் மிகுந்த மகுடமே, தோழமை தேடும் திருச்சபையே, தேவன் வாழும் மாலையமே. ஏழை கண்ணீர் ஓலங்கள் என்றோ அழியும் கூறுங்கள், ஆண்டால் அடிமை வேதங்கள் அழிந்தால் வாழும் வேதங்கள், ஆண்டால் அடிமை வேதங்கள் அழிந்தால் வாழும்.
கருணையின் ஆசான்கள். இந்த வாரம் ஓர் அரசல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள்.
ரோம் நகரின் ஜெமலி மருத்துவமனையிலிருந்து ஜூலை 11 ஞாயிறு நண்பகல் 3 வேளை ஜவுரை வழங்கிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், இந்நாட்களில் தங்களின் அருகாமையையும் இறை வேண்டலின் ஆதரவையும் ஆழமாக தனக்கு உணர வைத்த அனைவருக்கும் இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றியுரைப்பதாக முதலில் எடுத்துரைத்தார். ரோம் நகரின் ஜெமலி மருத்துவமனையில் பெருங்குடல் பிரச்சினை தொடர்பான நோய்க்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு அங்கேயே ஓய்வெடுத்து வரும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அங்கிருந்தே இஞ்ஞாயிறன்று வழங்கிய 3 வேளை ஜவுரையில், இஞ்ஞாயிறு நற்செய்தி வாசகம் வழங்கிய உடல் நலமற்றோர் பலரை எண்ணெய் பூசி குணப்படுத்தினார்கள் என்ற வாக்கியத்தை தன் மையக்கருத்தாக எடுத்துக்கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். இயேசுவால் அனுப்பப்பட்ட சீடர்கள் உடல் நலமற்ற பலரை எண்ணெய் பூசி குணப்படுத்தியதாக கூறுவதில் நாம் காணும் எண்ணெய் என்பது நோயில் பூசுதல் என்ற அருள் அடையாளத்தை குறித்து நிற்பதாக உள்ளது என உரைத்த திருத்தந்தை, உடலுக்கும் உள்ளத்திற்கும் ஆறுதலையும் ஊக்கத்தையும் தரும் இந்த எண்ணெய் நோயாளிகள் மீது காட்டப்பட வேண்டிய அக்கறையையும் உள்ளடக்கியதாக உள்ளது என்று விளக்கினார்.
ஹெய்ட்டி நாட்டில் குற்ற கும்பல்களும் முரண்பாட்டுக் குழுக்களும் ஆயுதங்களை களைந்துவிட்டு அமைதியும் இணக்க வாழ்வும் நிறைந்த பாதையை தேர்ந்து கொள்வதற்கு முன்வர வேண்டும் என்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அழைப்பு விடுத்தார். ஜூலை மாதம் 7 அதிகாலையில் ஹெய்ட்டி நாட்டு அரசுத் தலைவர் ஜோவனேல் மொய்ஸ் அவர்கள் கொலை செய்யப்பட்டது குறித்து ஜூலை 11 ஞாயிறு நண்பகல் மூவேளை ஜெப உரைக்கு பின் தன் ஆழ்ந்த கவலையை வெளியிட்ட திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், ஆயுதங்களை கைவிடவும் வாழ்வின் பாதையை தேர்ந்து கொள்ளவும் பொதுநலனையும் நாட்டு நலனையும் மனதில் கொண்டு உடன்பிறந்த உணர்வோடு இணைந்து வாழவும் அந்நாட்டு ஆயர்கள் விடுத்துள்ள அழைப்புடன் தன் குரலையும் இணைத்துக் கொள்வதாக தெரிவித்தார். இதற்கிடையே அரசுத் தலைவரின் கொலையாளிகளால் சுடப்பட்டு அமெரிக்க ஐக்கிய நாட்டின் மியாமி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வரும் அரசுத் தலைவரின் மனைவி மார்டின் மொயிஸ் அவர்கள் விடுத்துள்ள அழைப்பில் சிந்தப்பட்ட அரசுத் தலைவரின் ரத்தம் எவ்வித பலனும் இல்லாமல் போய்விடக்கூடாது என்று கூறி நாட்டின் அமைதிக்கு விண்ணப்பித்துள்ளார்.
ஜூலை 11 ஞாயிறு நண்பகல் மூவேளை ஜப உரைக்கு பின் ஜெமல்லி மருத்துவமனை முன் விளாகத்தில் குழுமியிருந்த விசுவாசியிடம் இந்ஞாயிறு உலகில் சிறப்பிக்கப்பட்ட உலக கடல் ஞாயிறு குறித்து நினைவூட்டி கடல் மற்றும் அதன் சூழல் அமைப்பை நாம் அக்கறையுடன் பாதுகாக்க வேண்டியதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார் திருத்தந்தை பிரான்சிஸ். தங்களுடைய பணிக்கும் வாழ்வாதாரத்திற்கும் கடலையே நம்பியிருக்கும் அனைத்து மக்களுக்கும் சிறப்பான விதத்தில் அர்ப்பணிக்கப்பட்ட இந்த கடல் ஞாயிறு தினத்தில் அவர்களுக்காக இறைவேண்டல் செய்வதோடு பெருங்கடல் மற்றும் கடல் பகுதிகளை அக்கறையுடன் பேணுவோம் என்ற அழைப்பையும் முன்வைத்தார் திருத்தந்தை பிரான்சிஸ். கடலின் நலன் குறித்து அக்கறை கொள்ளுங்கள், கடலில் பிளாஸ்டிக் பொருட்களை கொட்ட வேண்டாம் என்ற விண்ணப்பத்தையும் விசுவாசிகளிடம் முன்வைத்தார் திருத்தந்தை பிரான்சிஸ்.
கொரோனா பெருந்தொற்றால் உலகின் பல பகுதிகள் இன்னும் பாதிக்கப்பட்டிருக்க லூர்து நகர் செல்ல ஆவல் இருந்தாலும் தற்போதைய சூழலில் அங்கு செல்ல இயலாத திருப்பயணிகளுக்கு உதவும் வகையில் பல்வேறு மொழிகளில் ஜெபமாலை பக்தி முயற்சியை அகில உலக அளவில் இணையதளம் வழியாக ஏற்பாடு செய்துள்ளது பிரான்ஸ் நாட்டின் லூர்து அன்னை திருத்தலம். ஜூலை மாதம் 16 வெள்ளிக்கிழமை என்று முழுவதும் இணையதளம் வழியாக உலக மக்களோடு இணைந்து ஜெபிக்க திட்டமிட்டுள்ள இந்த மரியன்னை திருத்தலம் உள்ளூர் நேரம் காலை 7 அதாவது இந்திய நேரம் காலை 10:30 திருப்புகழ் மாலை மற்றும் அன்னை மரியாவின் 16 காட்சி குறித்த தியானம் ஆகியவற்றோடு அந்த நாளை துவக்க உள்ளது. உள்ளூர் நேரம் 9 அதாவது இந்திய நேரம் பகல் 12:30 முதல் ஜெபமாலை தமிழில் ஜெபிக்கப்பட்டு அதன்பின் ஆசியாவிற்கான ஜெபமாலை, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, மத்திய கிழக்கு நாடுகள் ஆகியவற்றுக்கான திருப்பலி ஆகியவை இடம்பெறும்.
இலங்கையின் முத்துராஜவேலா நஞ்சை நிலப்பகுதியை ஆக்கிரமித்து அதில் இயற்கை வாயு மின் நிலையம் ஒன்றை அமைக்கும் அரசின் திட்டத்திற்கு தங்கள் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளனர் அந்நாட்டு கத்தோலிக்கர்கள். சதுப்பு நிலப்பகுதி அல்லது நஞ்சை நிலப்பகுதி என அழைக்கப்படும் இயற்கை அழகு கொளிக்கும் முத்துராஜவேலா பகுதியை கடல் மண் கொண்டு நிரப்பி அதில் மின் ஆலையை கட்டி கொழும்பு துறைமுக நகருக்கு மின்சாரம் வழங்க திட்டமிட்டுள்ளது இலங்கை அரசு. ஜூலை 11 ஞாயிறன்று பொபிட்டியாவின் புனித நிக்கலஸ் கோவிலிலிருந்து துவங்கி பல கிராமங்களின் சாலைகளின் இருமரங்களும் அருட்பணியாளர்கள், அருட்சகோதரிகள் உட்பட எண்ணற்ற கத்தோலிக்கர்கள் அட்டைகளை தாங்கிய வண்ணம் அமைதியான முறையில் தங்கள் எதிர்ப்பை வெளியிட்டனர்.
காங்கோ மக்களாட்சி குடியரசு நாட்டின் கர்தினால் லாரன்ட் மொன்சைங்வோ பசின்யா அவர்கள் ஜூலை 11 ஞாயிறன்று பிரான்ஸ் நாட்டின் வார்சே நகரில் இறைப்பதம் சேர்ந்தார். காங்கோ குடியரசின் கின்ஷாசா பேராயராக 1988 பொறுப்பேற்று 2018 தனது 79 வயதில் பணி ஓய்வு பெற்ற கர்தினால் லாரன்ட் மொன்சைங்வோ அவர்கள் கடந்த வார துவக்கத்தில் உடல்நிலை மோசமடைந்ததை ஒட்டி சிகிச்சைக்கென பிரான்ஸ் நாட்டுக்கு கொணரப்பட்டு 5 பின் வார்சே நகரில் காலமானார்.
இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. நன்றி.
வணக்கம்.
வணக்கம்.